இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத வசனம் எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 23:4.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்,
தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினது ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஒவ்வொரு சங்கீதத்திற்கும் தாவீதுடைய பல சங்கீதங்களுக்கு பின்னணி சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சங்கீதத்திற்கு எந்த பின்னணி சொல்லப்படவில்லை. பொதுவாக தாவீதின் சங்கீதம் அப்படின்னு இருக்குது. இந்த சங்கீதத்தை நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும். அற்புதமான ஒரு சங்கீதம். இதில் ஒவ்வொரு வசனமும் தாவீதுடைய ஒரு அனுபவங்களையே அவர் அப்படியே கரைந்து ஊத்தியிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்கள், ஆண்டவர் தன்னை நடத்தின வழிகள், அதை நினைத்து அது அப்படியே எழுதின உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ அன்பினால் நிறைந்து எழுதின ஒரு சங்கீதம் இது. இந்த சாதாரணமாக படிக்கும்பொழுது நமக்கு அதை நம்ம ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த சங்கீதத்தை அவனுடைய வாழ்க்கையோடு அப்படி இணைச்சு பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளவு தூரம் இந்த சங்கீதத்தை அனுபவத்தின் வாயிலாக அவன் அதை எழுதியிருப்பான் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த சங்கீதத்தை ஒவ்வொரு வசனத்தையும் வாச, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அழகான ஒரு செய்தியை கொடுக்கும். ஆனா இப்ப நம்ம இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படிங்கிறான். தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை மிகவும் அற்புதமான சம்பவம். எந்த அளவுக்கு அவன் உணர்ந்திருந்தால் இந்த வார்த்தை அவன் எழுதியிருக்கணும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்தோ நம்முடைய வாழ்க்கையில் அறியாமலோ எத்தனையோ விதங்களில், நம்முடைய அறிவுக்கு எட்டாத விதங்களிலும் கூட நாம் கடந்து போகிற பாதைகள் ஒவ்வொரு நாளிலும் எத்தனையோ விதங்களில் நமக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய பாதைகள் இருக்கிறது. அது நமக்கு பல நேரத்தில் நமக்கு புலப்படுவதே கிடையாது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். சில சம்பவங்கள் நமக்கு அவர் பாதுகாக்கிறது நமக்கு தெரிகிறது. ஆனால் பல சம்பவங்கள் அவர் நம்மை பாதுகாக்கிறது நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்துக் கொண்டிருப்பார். ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்ம எந்தைக்கு கர்த்தருடைய கரத்திற்குள் வந்துவிட்டோமோ அந்த நிமிஷத்திலிருந்து இந்த முழு உலகத்திலும் தீங்கு செய்து கொண்டிருக்கிற பொல்லாங்கனாகிய சாத்தான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கைக்கு விரோதமாக என்ன முயற்சிகளை எல்லாம் செய்ய முடியுமோ செய்து கொண்டிருக்கிறான். எப்படி அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்படியெல்லாம் அவன் முயற்சிகளை மேற்கொள்ளுகிறான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அதற்கு விட்டு கொடுப்பதில்லை. தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நிமிஷத்திலும் பாதுகாக்கிறார், ஒவ்வொரு இடத்திலும் பாதுகாக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கை கொஞ்சம் உற்று கவனித்தால் இது அருமையாய் புரியும். இன்னைக்கு தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்கள், இந்த வசனம் எவ்வளவு அனுபவபூர்வமாய் எழுதப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 18 அதிகாரம் 1 சாமுவேல் 18 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எரிந்தான். ஆனாலும் தாவீது
ஆனாலும் தாவீது
விலகி
இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான். இங்கே பார்க்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் மிகவும் ஒரு வேதனையும் பரிதாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவன் சிறு வயதிலேயே ஆண்டவரை அதிகமாய் நேசித்தவன். அந்த குடும்பத்தில் 8 பிள்ளைகள் இருக்கிற அந்த குடும்பத்தில் அவன் ஆண்டவரை அதிகமாய் நேசித்த கடைசி மகனாய் இருந்தான். அவனுடைய தகப்பனும் கூட அவனை பெரிய அளவுக்கு அவனை ரெக்ககனைஸ் பண்ணல, அவனை ஆடு மேய்க்க விட்டு விட்டான். அவன் தோற்றத்திலும் மற்றும் எல்லாவற்றிலேயும் ஒரு பெரிய பலசாலி அல்ல. அப்படி இருந்தாலும் ஆண்டவர் மேல் அவனுக்கு ஒரு ஆழமான ஒரு அன்பு இருந்தது. அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறது அவனுடைய தொழிலாக இருந்தாலும் அது நடுவிலே ஆண்டவரை ஆராதிப்பது அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது. ரொம்ப அருமையான காரியம். அப்படி இருக்கும்போது அவன் ஆண்டவரை அதிகமாய் நேசித்து அவன் ஆண்டவரை ஆராதனை செய்கிறவனாகவே இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நமக்கு நல்ல புரியுதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். நமக்கு ஒரு தொழில் இருக்கலாம், நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இருப்பீங்க, ஆனால் அந்த தொழில் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு இருந்தாலும் அது நடுவில் ஆண்டவரை ஆராதனை செய்வது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இது இவனுக்கு ஆடு மேய்க்கிறது தொழிலாக இருந்தாலும் அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆண்டவரை ஆராதனை செய்வதாக இருந்தது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக இருந்தது, ஆண்டவரை துதிப்பதாக இருந்தது. அப்படி அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இதை ஆண்டவர் பார்த்தார். அவனை தன்னை கனப்படுத்துகிற அவனை கனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இதெல்லாம் நமக்கு இதுக்கு முன்னால் வர அதிகாரத்தில் இருக்குது, 16-17 அதிகாரங்களில் இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க இப்ப நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அவனை உயர்த்துகிறதற்கு தீர்மானித்தார். ஆகையினாலே அவனுடைய 3 சகோதரர்கள் சவுலுடைய ராணுவத்திலே இருந்தார்கள். அவர்களை பார்க்கிறதற்கு அவனுடைய தகப்பன் தாவீதை அனுப்பி வைக்கிறான், விசாரிக்கும்படி அனுப்பி வைக்கிறான். அப்படி அனுப்பப்படுகையில் அங்கே கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் இவனை பார்க்க வைக்கிறார். இப்பொழுது இவன் ஆண்டவரை நேசிக்கிறவனாய் இருந்தபடியினாலே இவனுக்கு உடனே அந்த சவாலை பார்த்தவுடனே இவனுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஒருவன் நிந்திக்கிறான் என்றால் அவனை சும்மா விட முடியுமா என்று அவன் யோசிக்கிறான். ஏன்னா அவன் ஆண்டவர் மேல் அவனுக்கு இருந்த ஒரு ஆழமான அன்பு. அதனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறவனை நம்ம சும்மா விடக்கூடாது. அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. அந்த வைராக்கியத்தோடு அந்த கோலியாத்தை சந்திக்கிறதற்கு அவன் ஆயத்தமாகிறான். கர்த்தர் அவனை நடத்தினார். அவ்வளவு பெரிய பலசாலியான கோலியாத்தை ஒரே கல்லிலே கர்த்தர் வீழ்த்தும்படிக்கு தாவீதுக்கு உதவி செய்தார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அவன் இவ்வளவு காரியங்களை செய்த உடனே கர்த்தர் அவனை பிரபலப்படுத்துகிறதற்காக அவனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா அதற்கு முன்னால் இருந்த சவுல் வீழ்ச்சி அடைஞ்சிட்ட, ஆண்டவருடைய வார்த்தைகளை புறக்கணித்து விட்டான். அவனை தள்ளி அடுத்தவனை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் திட்டம் வச்சிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த பிறகு இவனுக்கு ஒரே நாள்ல முழு தேசத்திலும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷனா மாறிட்டான். கோலியாத்தை வீழ்த்தின விஷயம் தேசம் முழுவதும் பரவிச்சு ஒரே நாள்ல அவரை எல்லாரும் புகழுகிற நிலைமைக்கு வந்தவுடனே இதை சவுலால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுக்கு பொறாமை வந்தது. பொறாமை வந்தவுடனே அசுத்தாமி அவனுக்குள்ள வந்தது. அவன் அப்படி போராடி கொண்டிருக்கும் பொழுது தாவீது வந்து அவனுக்காக சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது இவன் மேல் இருந்த அபிஷேகம், அவன் சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது அந்த அசுத்தாவி சவுலை விட்டு விலகி போக செய்தது. இப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தாவீது சவுலுக்கு முடிந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறான். கோலியாத்தை வீழ்த்தி இருக்கிறான். தேசத்திற்கு இருந்த நிந்தனை அவமானத்திலிருந்து தேசத்தை காப்பாத்தி இருக்கிறான். இப்படி இவ்வளவு நன்மைகளை செய்திருந்த அந்த தாவீதை இந்த சவுல் காய்மகாரமாகவே பார்க்கிறான். அவனை விரோதியாகவே பார்க்கிறான். அவனை விரோதியாகவே பார்த்து அவனை கொண்டு போகணும்னு நினைக்கிறான். அவனுக்கு வருகிற புகழ்ச்சியை இவனால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அந்த சூழ்நிலையிலேதான் நாம் இப்பொழுது வாசித்த இந்த சம்பவம் நடந்தது. அதை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான். 2 முறை அவனை கொலை செய்வதற்கு ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். 2 முறையும் தாவீது அப்படியே விலகிட்டான். யோசிச்சு பாருங்க, சவுல் ஒரு பலசாலி, ஈட்டியே அவன் மேல் ஏறிகிறான், அவன் பக்கத்தில் எதிர்தான் இருக்கிறான், ஆனால் ரெண்டு முறையும் அவன் தப்பித்துக் கொள்ளுகிறான். இது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கிருபையான ஒரு பாதுகாப்பு. அவன் தப்பித்துக் கொள்ளுகிறான். அவன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவனுடைய வாழ்க்கை கடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு பெரிய ஒரு கோலியாத்தை சுலபமாய் வீழ்த்தினான். ஆனா இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை மரண இருளின் பள்ளத்தாக்குள்ள தள்ளப்பட்டுடுச்சு. எந்த சவுலுக்கு அவன் நன்மை செய்தானோ அந்த சவுல் இவனை கொல்லுகிறதற்கு இரண்டு முறை அட்டெம்ப்ட் பண்றான். ரெண்டு முறை அவன் மேல் ஈட்டி ஏறிகிறான். ஆனா ரெண்டு முறையும் அது எப்படி நடந்ததுன்னு தெரியல, ஆச்சரியமாய் உடனே அவன் அப்படி விலகி தப்பித்துக் கொண்டான். இது சம்பவம் நம்பர் ஒன், முதல் சம்பவம். அடுத்ததாக 18 17 வசனத்தை வாசிக்கலாம்.
என் கை அல்ல, பெலிஸ்தியரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக் கொண்டு
சவுல்
தாவீதை நோக்கி
இதோ
என் மூத்த குமாரத்தி ஆகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன் நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான்.
இங்க பாக்குறான், இந்த சவுல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கன்னிங்கான ஒரு மனுஷன். இவனுடைய வாழ்க்கையிலே தாவீதுக்கு புகழ்ச்சி வந்த அந்த ஒரு சம்பவத்தை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவனை எப்படியும் கொல்ல வேண்டும் என்கிறதுல அவன் ரொம்ப தீவிரமா இருந்தான். முதல் காரியம் நேரடியாக அவனை அட்டெம்ப்ட் பண்ணான், ஈட்டி எடுத்து அவன் மேல் எறிந்தான். ரெண்டு முறை அட்டெம்ப்ட் பண்ணியும் ரெண்டு முறையும் அந்த ஈட்டியால் அவன் எதிரில் தான் இருக்கிறான், ஆனால் அவனால நேரடியாக அவனால் குத்த முடியல. சுவரோடு வச்சு குத்தணும்னு குத்த பாக்கிறான். ரெண்டு முறை பக்கத்திலேயே இருந்து அவனை அட்டெம்ப்ட் பண்றான், ஆனால் ரெண்டு முறையும் அவனால நேரடியாக செய்ய முடியல. அப்ப அவனுக்கு பாக்கிறான், ஏன் நம்மளால இவனை கொல்ல முடியல, இவ்வளவு பக்கத்துல செவிர எதிரில்னா எதிர்க்கு எதிர் இருக்கும் போது நேருக்கு நேர் இப்படி குத்த ட்ரை பண்ண போதே முடியல. இப்ப அவன் பாக்குறான், இவனை நம்மளால ஒன்னு செய்ய முடியல, மிஸ் ஆயிடுச்சு, இந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு, நம்ம கையினால இவனை கொல்ல முடியல, தவறி போச்சு, ஆனால் பெலிஸ்தியர் கையில இவனை சாகடிக்க வேண்டும். ஏன்னா பெலிஸ்தியர்கள் அந்த நாட்களிலே மிகப்பெரிய பலசாலிகளாக இருந்தார்கள். அவர்களிலே நல்ல திடகாத்திரமான ராட்சத பிறவிகளான ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. கோலியாத்தை போல நிறைய பேர் இருந்தாங்க. கோலியாத் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நமக்கு. கோலியாத்தை போல ராட்சதர்கள் பெலிஸ்திய ராணுவத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களோடு இவனை மோதவிட்டால் அதுல இவன் எப்படியும் செத்து போவான் அப்படின்னு இவன் நினைக்கிறான், சவுல் நினைக்கிறான். அப்படி நினைச்சிட்டு இவன் ரொம்ப கன்னிங்க அவன் இடத்துல வந்து பேசுறான். என் கையல்ல, பெலிஸ்தியன் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக் கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து அப்படின்னா, என் மகளையே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன், நீ யுத்தங்களை மட்டும் நல்ல சேவகனாய் இருந்து எனக்காக நீ யுத்தங்களை மட்டும் நடத்து. ரொம்ப கண்ணீங்க அவனை அப்படியே கொண்டு போய் அவன் உயர்த்துற மாதிரி உயர்த்தி அவனுக்கு அவனை தன்னுடைய மருமகனாகவே ஆக்கிக் கொள்வதாக அவன் சொல்லி, யுத்தங்களை எல்லாம் நீதாம்பா செய்யணும் அப்படி சொல்லி அவனை அப்படியே தூக்கி அந்த யுத்தத்திலேயே அவன் சாகட்டும் அப்படின்னு ஒரு பிளாட் போடுறான். அவனுடைய எண்ணம் அந்த எடுத்தோன்னு வசனத்தை எடுத்தோடனே இருக்குது. என் கையல்ல, பெலிஸ்தீரின் கையை அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக் கொண்டு இந்த காரியத்தை சொன்னான். யுத்தங்களை செய்வதற்கு இவனை ஒரு தளபதியாக ஏற்படுத்தி வைக்கிறது சவுலுடைய நோக்கம் இல்லை. இப்படி கொண்டு போய் அவனை உயர்த்தர மாதிரி உயர்த்தி தன் மகளையே அவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக ஒரு ஆசை வார்த்தை காட்டி அப்படி ஆகிலும் அவனை யுத்தத்தில் கொண்டு போக வச்சு அவனை பெலிஸ்தியர்கள் கையிலே சாகடித்து விட வேண்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். பாருங்க, 24 இருந்து அப்படி வாசிப்போம். அதே அதிகாரம் 24 முதல் வாசிக்கலாம்.
தாவீது இன்ன என்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோல்களினால் ராஜாவின் சத்ருக்களின் இடத்தில் பழிவாங்க விருப்பமா இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது.
அவன் ஊழியக்காரர்
தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது.
தாவீதுக்கு பிரியமாயிருந்தது.
அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே
தாவீது எழுந்து
தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான்.
ஆமா, இப்ப பாத்தீங்களானால் இவனுடைய எண்ணம் எல்லாம் எப்படியாகிலும் தாவீதை பெலிஸ்தீர் கையில் விழ பண்ணுவதே சவுலுக்கு எண்ணமாயிருந்தது. எப்படியாகிலும் அவனை வீழ்த்தி போடணும், அல்ல ஒரு 200 பெலிஸ்தீர்களை கொன்று விட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறான். இவன் போய் 200 பேரை கொண்டுட்டு வந்துட்டான். அப்ப இவனுக்கு எப்படியாகிலும் அவனுடைய நோக்கம் எல்லாம் எப்படியாவது பெலிஸ்தர்கிட்ட யுத்தத்துக்கு இவனை போர்ஸ் பண்ணி தள்ளிடணும், ஆசை காட்டி எனக்கு மருமகனாயிடுவ, எல்லாமே நான் உன்னை உயர்த்துவேன், இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அவனை பலர் மூலமாக அவனுக்கு ஆலோசனை கொடுத்து தூண்டிவிட்டு தன்னுடைய ஆட்களை அனுப்பி தாவீதை நல்ல தூண்டிவிட்டு அவனை யுத்தத்துக்கு அனுப்பி பார்க்கறான். எப்படி ஆகிலும் இவன் போய் அங்க விழட்டும் ட்ரை பண்றான். ஆனால் இவன் போய் அனாவசியமா இவன் 100 நான் 200 பேர் அடிச்சு கொண்டு வந்துட்டான். அவன் எவ்வளவு ட்ரை பண்றான், ஃபர்ஸ்ட் இவன் நேரடியாக ஈட்டியை வைத்து குத்த பார்த்தான், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது பெலிஸ்தீர்களோடு மோதவிட்டு அங்கே இவன் சாகட்டும், அந்த யுத்தத்தில் செத்து போகட்டும் ட்ரை பண்ணி பார்த்தான், அதுலயும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. இவன் சொன்னதுக்கு மேல அதிகமாகவே அடிச்சுட்டு வந்துட்டான். அடுத்தது 3 சங்கம் 19 வருவோம். 9-10 வாசிங்க.
கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து
தன் ஈட்டியை கையில் பிடித்துக் கொண்டிருந்தான்.
தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதானே, அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது.
தாவீதோ
அந்த ராத்திரியில் ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான்.
இது 3வது அட்டெம்ப்ட். இந்த 3வது அட்டெம்ப்ட் பாருங்க, சவுலுக்குள் பொல்லாத ஆவி அவனை பிடிச்சிருச்சு. அவன் பொறாமையினால் நிறைந்ததனாலே பொல்லாத ஆவி அவனை பிடித்து கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்படி பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த தாவீதுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். ஏற்கனவே 16வது அதிகாரத்திலேயே அவன் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு விட்டது. அப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தாவீதின் மேல் தங்கியிருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. இந்த அபிஷேகத்தில் நிறைந்த தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது அசுத்தாவிகள் கூட பயப்பட ஆரம்பித்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அசுத்தாவியை பயப்பட வைத்த ஒரே ஒரு மனுஷன் தாவீது மட்டும்தான். ஆனால் பிசாசுகளை துரத்துகிற ஊழியம் என்பது புதிய ஏற்பாட்டு ஊழியம். இது பழைய ஏற்பாட்டில் யாருமே செய்யல. பிசாசுகளை துரத்தின முதல் நபர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு முன்னால் யாரும் பிசாசுகளை துரத்தல, கமாண்ட் பண்ணி துரத்துனது. அதனாலதான் அவர் அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கும் கட்டளை கொடுக்கிறார், அவைகளும் ஓடி போகிறது. ஆச்சரியப்பட்டாங்க. முதல் நபர் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் பழைய ஏற்பாட்டில முழு பழைய ஏற்பாட்டில எத்தனையோ அற்புதங்களை செய்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அசுத்தாவிகளை பயமுறுத்தின ஒரு நபர் என்று ஒன்று உண்டானால் அவன் தாவீது மட்டும்தான். இவன் சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது இவனுக்குள் இருக்கிற அபிஷேகம் வெளிப்பட்டது. அதனாலே அசுத்தாவிகள் பயந்து ஒரு நபருக்குள் இருக்கிற ஆவிகள் அவர்களை விட்டு சற்று விலக ஆரம்பிச்சது. இது அத்தாரிட்டி கிடையாது, இவன் மேல் இருக்கிற அபிஷேகத்தினால் வந்த விளைவு. இது அதிகாரம் அத்தாரிட்டி என்பது புதிய ஏற்பாட்டில் தான் ஆரம்பிக்குது, அது இயேசு கிறிஸ்து ஆரம்பிச்சு வைக்கிறார். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் இவன் தான் செய்யறான். இது தெரிந்ததனாலே இந்த சவுல் தாவீதை கொண்டு வந்து தன்னுடைய அரண்மனையிலே வச்சுக்கிட்டான். அடிக்கடி இவனை அசுத்தாவி வந்து அலக்கழிக்குது, கீழே விழுகிறான், புரள்றான், அவனுக்கு வந்து நார்மல் லெவலுக்கு இல்லாம போயிடான். ராஜாவா இருக்கிற மனுஷன் திடீர் திடீர் என்று அசுத்தாவினால் அலக்கழிக்கப்பட்டு அப்நார்மல் ஆயிடுறான். ஆகையினாலே இந்த தாவீது இசை வாசிக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் அமைதி அவனுக்கு கிடைக்குதுன்றது மட்டும் தெரியுது. அதனாலே இந்த தாவீதை கூட்டிக் கொண்டு வந்து அரண்மனையிலே வச்சுக்கிட்டான். வச்சுட்டு அடிக்கடி இவனுக்கு எப்ப ப்ராப்ளம் இருந்தோ உடனே தாவீதை இசை வாசிக்க சொல்லுவான். இப்ப பாருங்க, அதே போல ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது. தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கிறான், சவுல் தன் கையில் ஈட்டியோடு உட்கார்ந்துருக்கிறான். இவன் சுரமண்டலத்தோடு இருக்கிறான், அவன் கையில் ஈட்டியோடு இருக்கிறான். இவன் வாசிக்கிறான், அப்ப அந்த ஆவி, அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவன் சுரமண்டலம் வாசிக்கிறான். திடீர் என்று அவனுக்குள் இருக்கிற அந்த அசுத்தாவி அவனை தாவீதை கொள்ளுவதற்கு தூண்டுது. சவுலுக்குள்ளது ஆவி தாவீதை கொள்ளுகிறதற்கு அட்டெம்ப்ட் பண்ணுது. உடனே கையில வச்சிருந்த ஈட்டி எடுத்து அவனை சுவரோடு குத்தி போடுவேன் என்று சொல்லி அவனை குத்துறான். ஆனால் தாவீது அப்பவும் அப்படி விலகிட்டான். ஈட்டி சுவத்துல போய் பட்டது. சுவத்துல குத்திட்டான் தாவீது. அந்த நேரத்தில் எதிரில் எதிர்க்கெதிர்ந்து வாசிச்சிருக்கிறான். அப்பொழுதும் குத்துறான், ஒரு அட்டெம்ப்ட். இப்பவும் கர்த்தர் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில சவுல் எவ்வளவு தூரம் ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் நேரடியாக ஒரு தடவை குத்த ட்ரை பண்ற, ரெண்டு தடவை குத்துனா மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தது இவனை பெலிஸ்தீர் கையில விட வைக்கணும்னு பார்த்தான். எப்படியும் அங்க மரணத்தை கொண்டு வரணும்னு பார்த்தான், அப்ப முடியல. இப்ப பாத்தீங்கன்னா இவனுக்கு இருக்கிற இந்த அசுத்தாவி அவனை எப்படி தூரம் ஒரு கொலை வெறியோடு அவனை நடத்துது பாருங்க. இன்னைக்கு காலையில கூட சொன்னேன், அசுத்தாவிகள், பிசாசின் ஆவிகள் ஒரு மனுஷனை கொலைகாரனாக மோசமான காரியங்களை செய்வதற்கு எல்லாத்துக்கும் பிசாசுகள் தான் காரணம். அவருடைய மனுஷர்களை ஒரு கொடூரமானவர்களாய் மாற்றுகிறது அசுத்தாவிகள். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவனை ஒரு கொலை வெறியோடு செயல்பட வச்சது. இந்த மூணாவது அட்டம்ப்ட்லயும் சவுலுக்கு ஃபெயிலியர். தாவீதை கர்த்தர் இங்கேயும் தப்ப வச்சார். நாலாவது சம்பவம் 19 அதிகாரத்திலே 11 வசனத்திலிருந்து வாசிக்கிறான்.
தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போகப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியா இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ
ஒரு சுரூபத்தை எடுத்து
கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின பொழுது அவர் வியாதியா இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ துருவம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல் நீ இப்படி என்னை எய்து என் பகைஞனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி
என்னை போகவிடு
நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றார்.
இப்ப அடுத்தது பாருங்க, இப்ப அவனுக்கு அவனுடைய மகளையே திருமணம் செய்து கொடுத்தாச்சு. தாவீது சவுலுடைய கைக்கு தப்பித்து தன் வீட்டுக்கு ஓடிட்டான். வீட்டுக்கு ஓடி போன பிறகு அவன் மனைவிக்கு, அதாவது சவுலுடைய மகள் தாவீதுக்கு மனைவி, அவளுக்கு தன்னுடைய தகப்பன் தன்னுடைய கணவரை கொல்ல நினைக்கிறார் என்கிற செய்தி அவளுக்கு தெரியுது. அந்த செய்தி கிடைத்த உடனே அவளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு ராத்திரி நீ தப்பிச்சு ஓடி போயிடும், இல்லாவிட்டால் உமை உயிரோடு எங்க அப்பா விடமாட்டார். உன்னை கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா லைன் அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்கிறான். இந்த செய்தி தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு அந்த வீட்டில குத்தும் போது தவறின உடனே இன்னைக்கு அவன் வீட்டுல போய் படுத்தன, வீட்டுல போய் அவனை கொண்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் பிளான் பண்ணிட்டான். இந்த செய்தி மீகாளுக்கு தெரிந்த உடனே அவள் தன் கணவனை காப்பாற்ற நினைக்கிறாள். உடனே தாவீதுக்கு சொல்றா, இந்த மாதிரி நடக்க போது இன்னைக்கு ராத்திரி எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சுக்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு மரணம் நிச்சயம் என்று சொல்லி ஜன்னல் வழியா இறக்கி விடுகிறாள். அவன் தப்பி தாவீது ஓடியே போயிட்டான். அப்பொழுது சவுல் தன்னுடைய சேவகரை அனுப்பி பார்க்கிறான். வந்த உடனே எங்க புருஷன் கேட்கும்போது அவள் சுகவீனமாய் ஜுரத்தமா படுத்திருக்கிறார், சுகவீனமா படுத்திருக்கிறார் சொல்ற. அதை போய் சொல்றாங்க. அப்ப சவுல் திருப்பி ஆள் அனுப்புறான், அவனை கட்டலோடு தூக்கிட்டு வாங்கி குத்திர வேண்டியதுதானே அப்படின்ற. உடனே போறாங்க சேவகர், போறாங்க. சுகவீனமா படுத்திருக்கிறான்னு சொன்ன உடனே எழுந்து நடந்து வர முடியாது, கட்டலோடு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா நடந்தது என்ன, அவனை தப்ப வைத்த மீகாள் அந்த இடத்துல தாவீது சைஸ் ஒரு சிலையை தூக்கி உள்ள வச்சு கட்டல் மேல வச்சு ஒரு வெள்ளாட்டத்தோட மூடி அதை அப்படியே ஏமாத்தி வச்சிருந்தார். அங்க போய் திறந்து பாக்குறாங்க, திறந்து பார்த்தா ஒரு சிலைதான் இருக்குது தாவீதை காணும். அப்போ மூணாவது நாலாவதாக அவன் வீட்டுக்கே ஆள் அனுப்பி அவனை தூக்கி கொண்டு வந்து கொலை செய்வதற்கு நினைக்கிறான். அவனுடைய மனைவியின் மூலமாக ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து தப்ப வைத்து அவனை காப்பாற்றி விடுகிறார். ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதம். இந்த இடத்துல இந்த காரியத்தை கர்த்தர் மீகாளுக்கு தெரியப்படுத்தி அவள் தன் தகப்பனுக்கு சப்போர்ட் பண்ணாம தன்னுடைய கணவருக்கு பாதுகாப்பா இருக்கும்படி அவள் இந்த ரகசியத்தை தன அவனுடைய மரணத்திற்கு காரணம் காரியம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தி தப்ப வைத்து விட்டார். நாலாவது அட்டம்ப்ட்லயும் தாவீது தப்பிச்சிட்டான். லைனா எத்தனை அட்டம்ப்ட் வருது பாருங்க. முதலாவது ஈட்டியிலே அவன் குத்த ட்ரை பண்றான், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது பெலிஸ்தீரோட மோத விட்டு பார்த்தான், அதுலயும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மூணாவது மறுபடியும் திருப்பி ஈட்டியில் ரெண்டு தடவை குத்த பாக்குறான், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப நாலாவது அவனை கட்டலோடு கொண்டு வந்து அவனை குத்த ட்ரை பண்ணி பாக்குறாங்க, அதுலயும் அந்த அட்டம்ப்ட் அவனுக்கு ஃபெயிலியர் ஆகி போச்சு. நாலு அட்டம்ப்ட் ஃபெயிலியர். அடுத்து ஐந்தாவதாக இன்னொரு அட்டம்ப்ட், பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
தாவீது தப்பி ராமாவில் இருக்கிற சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதியிலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது.
அப்பொழுது சவுல்
தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலனுடைய சேவகர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கலற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள்.
இது அற்புதமான ஒரு சம்பவம், இது நினைச்சு பார்க்க முடியாத காரியம். இந்த தாவீதுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவன் எங்க போனாலும் இவன் துரத்தப்படுகிறான், வேட்டையாடப்படுகிறான். அவனுக்காக சுரமண்டலம் வாசிக்கும் பொழுதும் அவனுக்கு ஆபத்து, வீட்டில் இருந்தாலும் இப்ப ஆபத்து தொடருகிறது. இப்ப நேர தப்பிச்சு ஓடினவன், ஜன்னல் வழியாய் தப்பி ஓடினவன் நேர போய் சாமுவேல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். ஏன்னா அவன் தான் ரெண்டு பேரையும் அபிஷேகம் பண்ணது, சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ண தீர்க்க தரிசி. இந்த மாதிரி சவுல் என்னை கொல்ல ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்றான். இந்த சவுல் எப்பவுமே ஆட்களை அனுப்பி இந்த தாவீது எங்க போறான்றத ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த சவுல் இந்த தாவீது போய் சாமுவேலை சந்தித்தான், நாயோத் என்கிற இடத்துல சாமுவேலை சந்தித்தான் என்கிற செய்தி வந்த உடனே போர் சேவகர் அனுப்புறான், போய் பிடிச்சிட்டு வாங்க அந்த தாவீதை. போர் வீரர்கள் போறாங்க. அங்கே சவுல் இங்கே சாமுவேல் பார்க்கும் பொழுது அவன் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். அதாவது ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்லுகிற விதத்தில் தீர்க்கதரிசிகள், இளம் தீர்க்கதரிசிகளை பயிற்சிவிக்கும் ஒரு இடத்தை அவன் வைத்து அந்த இடத்துல அவன் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறான். ஒரு தீர்க்கதரிசன ஊழியம்னா என்ன அப்படின்றத பத்தி ஒரு கூட்டத்திற்கு அவன் ட்ரைனிங் பண்ணி கொண்டிருக்கிறதான ஒரு சிறந்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தீர்க்கதரிசியாய் சாமுவேல் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது அந்த இடம் முழுவதும் ப்ராஃபெட்டிக் அனாயிட்டிங் நிறைஞ்சிருக்குது, தீர்க்கதரிசன அபிஷேகம் நிறைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த போர் வீரர்கள், இவங்க கர்த்தரை அறிஞ்சவும் கிடையாது, சாதாரண போர் வீரர்கள், இவங்க போய் தாவீதை பிடிக்கிறதுக்காக அங்க போறாங்க. அந்த இடத்துல முழுவதும் அந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் நிறைஞ்சிருக்கிறது. போற போர் வீரர்கள் எல்லாருமே அந்த அபிஷேகம் இருந்துச்சு. போனவங்க எல்லாம் எதுக்கு போனோம்னே தெரியல. திரும்பி வரும்போது தீர்க்கதரிசன் சொல்லிட்டே வராங்க, அவனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு அனுப்புறோம், இவன் என்ன பண்றாங்க, போய் தாவீதை கொண்டு வரணும் சொன்னா கடைசியில் பார்த்து இவனுக்கு என்னமோ தீர்க்கதரிசன் சொல்லிட்டு கர்த்தரை பத்தி என்ன பேசிட்டே வராங்களே, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இவங்க வேஸ்ட். அடுத்த இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்புறான், நீங்களா அதை போய் பிடிச்சிருவாங்க தாவீதை, அவங்களும் போறாங்க, அவங்க மேலும் கர்த்தருடைய ஆவியம் இறங்குறாரு, அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே வராங்க, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு அடுத்த டீம் அனுப்புறான், அவங்க மேலே ஆவியம் இறங்குறாரு, அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே வராங்க, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது, யார் அனுப்பினாலும் போறவன் வேற மாதிரி வரானே, போகும்போது போர் வீரனா போறான், வரும்போது பார்த்தா தேவ மனுஷனா வரான். ஒவ்வொருத்தனும் அந்நிய பாஷையுமே சத்தியிருக்க தரிசனம் என்னென்னமோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ஒண்ணுமே புரியல. சரி, இனி வேலைக்காக மத்தவங்களை அனுப்புன பிரயோஜனம் இல்ல, நம்மளே நேரா போடுன்னு முடிவு பண்ணோம். நேரா இவனே போயிட்டான், ஸ்பாட்ல நேரா போய் அவனை கையோடு பிடிச்சிட்டு வருவான். இவன் மேலையும் அதே மாதிரி ஆவி அவனை இறங்கினாரு, இவனும் தீர்க்க தரிசனம் சொன்னான். இவன் லெவல் ரொம்ப ஓவரா போச்சு, ரொம்ப ஓவரா போச்சு. இவன் மேல இறங்கின அபிஷேகம், நீ தானே முக்கியமான, அவன் மேல அளவில்லாம இறங்கிட்டாரு. கடைசியில் அவன் அன்கன்ட்ரோல்டபுள் ஆயிட்டான், கண்ட்ரோல் பண்ண முடியாதல ஆயிடுச்சு, கீழே உழுந்திருப்பான், உருண்டிருப்பான், ட்ரெஸ் எல்லாம் கூட போச்சு, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், அவன் மேல அந்த அளவுக்கு அனாயிட்டி பயங்கரமா இறங்கி போச்சு, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியில எல்லாரும் தேசத்திற்கு முக்கியமான எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க, சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவன் சொல்ற அளவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான். ஆண்டவர் நினைச்சா யாரை என்ன வேணா பண்றாரு அவர். இந்த இடத்துல ஆண்டவர் அவனை எப்படி பாத்தீங்கன்னா, தாவீது தப்பிக்கல, தாவீது அவனுடைய முயற்சி கிடையாது. முதல் சம்பவம் ஈட்டியில குத்த வரும்போது தாவீது விலகினான்னு இருக்குது. ரெண்டாவது பெலிஸ்தர் கையில போகும்பொழுது அது தாவீது யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டான். அப்புறம் மூணாவது பார்க்கும் பொழுது அவனை வந்து அவனுடைய மனைவியை கொண்டு கர்த்தர் காப்பாத்தினார் இல்லையா, அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஐந்தாவது இடத்துல வரும்பொழுது இதுல தாவீது தன் திறமையை வச்சு தப்பிக்கல, வேற யாரும் அவனுக்கு உதவி செய்யல, ஆண்டவர் நேர அவனை காப்பாத்தினார். ஆவியானவர் அவன் பட்சத்தில் நின்னார். அவனை பிடிக்க வர ஒருத்தர் அவன்கிட்ட நெருங்க முடியல. அவன் மேல இருந்த அபிஷேகம், அவனை சுற்றிலும் ஆண்டவர் ஒரு அபிஷேகம், ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து தீர்க்க தரிசன அபிஷேகத்தை அந்த இடத்துல வைத்து அந்த தீர்க்க தரிசன ஆவியானவர் அவனை ப்ரொடெக்ட் பண்ணார். யார் அவனை நெருங்குறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் விடவே இல்லை, விடவே இல்லை. இப்படிப்பட்ட மனுஷன் இவன் தான் சொல்றான் கடைசியில், நான் மரண இருளின், இப்ப நம்ப முடியுதா? அவன் சொல்வதற்கு காரணம் இருக்குது. அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அஞ்சு தடவை அவனுக்கு விரோதமாய் லைஃப் அட்டெம்ப்ட் பண்ணப்படுது. ஒவ்வொரு அட்டெம்ப்ட்லயும் ஆண்டவர் அவனை அற்புதமாய் காப்பாத்துறார். கடைசியா காப்பாத்தின அஞ்சாவது தடவை காப்பாத்தினது ரொம்ப அற்புதமான விஷயம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் காப்பாத்தினார். இதெல்லாம் உணர்ந்துதான் இந்த 23 சங்கீதத்தில் சொல்லும்பொழுது அந்த வார்த்தையை எழுதுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதெல்லாம் நடந்த பிறகு, ஆனா தாவீதுக்கு ஒரு பக்கத்தில் இதெல்லாம் ஆண்டவர் எப்படி எப்படியே காப்பாத்தினாலும் அவருடைய மனுஷீகத்தில் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஃபெட் அப் ஆயிட்டான். நமக்கு உயிருக்கு இனி உத்தரவாதமே இல்லை போல இருக்குது. ஏன்னா அரண்மனைக்குள்ள போனாலும் அங்கேயும் அவனுக்கு பாதுகாப்பு இல்லை, வீட்டுக்கு போனா வீட்லயும் பாதுகாப்பு இல்லை, அங்கேயும் ஆள் வந்து துரத்திட்டு வராங்க கொள்றதுக்கு. சரி, சாமுவேல் கிட்ட போனாலும் அங்கேயாவது தப்பிச்சுக்கலாம், அங்க சாமுவேல் நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பா பேசுவார், போனா அங்கேயும் அவங்க ஆள் துரத்திட்டு வராங்க. எங்க போனாலும் அவனை துரத்துறாங்க, அவனை கொள்றதுக்கு ஆள் அனுப்பிட்டே இருக்கிறான். அவனுக்கு எங்கேயுமே தேசத்துல இனி அவனுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் அவனுக்கு வந்துருச்சு. இதைத்தான் பாருங்க 20 அதிகாரத்துல வரும்போது அவன் பேசலாம் பாருங்க, முதல் 3 வசனத்தை வாசிக்கிறேன்.
தாவீது
தாவீது
ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலிருந்து ஓடி போய் யோனத்தானுக்கு முன்பாக வந்து,
நாயோத்திலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து,
உம்முடைய தகப்பன்
என் பிராணனை வாங்க தேடுகிறாரே.
நான் செய்தது என்ன?
என் அக்கிரமம் என்ன?
நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான்.
அதற்கு அவன்
அப்படி ஒரு காலும் வாராது. நீர் சாவதில்லை.
எனக்கு அறிவிக்காமல்
என் தகப்பன் பெரிய காரியமானாலும்
ஒன்றும் செய்கிறதில்லை.
இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானே. அப்படி இருக்க மாட்டாது என்றான்.
அப்பொழுது தாவீது
உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று
உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார்.
ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாத படிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும்,
இதுதான் முக்கியமான வார்த்தை, மரணத்திற்கும் எனக்கும்
ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று
கர்த்தருடைய ஜீவனையும்
உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான்.
எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு கான்வர்சேஷன் இங்க நடக்குது பாருங்க. இந்த தாவீதுக்கு ஆண்டவர் அவனுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணிட்டு தான் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும். சவுல் நேரடியாய் தாக்கும் பொழுதும் கர்த்தர் காப்பாத்துறாரு, விலகி போக உதவி செஞ்சாரு. வீட்டுக்கு அனுப்பும் பொழுதும் அவனுடைய மனைவி, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் சவுலுடைய மகள், அவ மூலமாகவே கர்த்தர் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. அடுத்தபடியாய் திருப்பி அவனுக்கு குத்த ட்ரை பண்ணும் போதும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். கடைசியாக கர்த்தருடைய ஆவியானவர் நேரடியாய் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு. இப்ப அவன் ரொம்ப ஃபெட் அப் ஆயிட்டான். இனி தேசத்துல நமக்கு நிம்மதி இல்லை, நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எங்க போனாலும் ஃபாலோ பண்றாங்க. இந்த தேசத்துல நமக்கு உத்தரவாதம் இல்லை, நம்ம உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா, எந்த சவுல் அவனை முழு பகையாய் பகைத்து அவனை கொல்லுகிறதற்கு தொடர்ந்து அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கிறானோ, அந்த அளவுக்கு அந்த சவுல் குடும்பத்திலேயே இவனுக்கு கர்த்தர் ஃபேவரான ஆட்களை வச்சிருந்தார். அதான் நல்ல ஒரு காரியம். இல்ல, சவுளுடைய மகள், அவளாவது மனைவி, இவனுக்கு மனைவி மீகாள் வந்து அவனை பாதுகாத்தா, சரி மனைவின்ற ஒரு பொசிஷன்ல இருந்து பாதுகாத்துட்டான். ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா, சவுளுடைய மகன் யோனத்தான், இவனுடைய தகப்பன் இப்படி இருக்கிறான். ஆனா இந்த யோனத்தான் பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த சவுலும், இந்த தாவீதும் யோனத்தானும் பழகின பழக்கம் அவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். பைபிள் நீங்க திருப்பி படிச்சு சொல்ல, கவனமா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமா இருந்ததுன்னு இருக்கு. அவ்வளவு க்ளோஸ் பழகி இருக்கிறாங்க ரெண்டு பேரும், அவ்வளவு ஒரு நெருக்கமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தன் தகப்பன் இந்த தாவீதை பகைக்கிறான், ஆனா அவனோ இந்த யோனத்தானோ தாவீதை அவ்வளவா நேசிக்கிறான். இதுல ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய கிரியை பாத்தீங்கன்னா, கிருபையும் கிரியை இருக்குது. என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, சவுலுக்கு அடுத்தபடியாக, இது ராயல் ஃபேமிலி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, தகப்பனுக்கு பிறகு பிள்ளைதான் அரசாட்சிக்கு வரணும். சவுலுக்கு அடுத்தபடியாக அந்த இடத்துல ராஜாவாக வர வேண்டியவன் யோனத்தான். ஆனால் இந்த தாவீது ராஜாவாய் வந்துவிட போகிறான் என்கிறதுக்காகத்தான் சவுல் அவனை கொல்றான். அவன் தன்னுடைய ஸ்தானத்துல வந்துடுவான் அப்படின்னு பார்த்து பயந்துதான் பொறாமையினால் நிறைந்து அவனை கொல்றான். ஆனால் கொல்ல ட்ரை பண்றான். இப்ப இந்த சூழ்நிலையில தாவீது அடுத்த பொசிஷனுக்கு நெருங்கி வந்துட்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, தான் ராஜாவாய் உட்கார வேண்டிய இடத்திலே இந்த தாவீது வருகிறான். யோனத்தான் ராஜா அடுத்து உட்காரணும், அந்த இடத்துல தான் இப்ப தாவீது வரப்போறான். அப்போ இந்த இடத்தில் இந்த யோனத்தான் தன் தகப்பனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவன் வந்துட்டா நம்ம ராஜாவா உட்கார முடியாது. ஆனால் பாருங்க, இந்த யோனத்தானுக்கும் தாவீதுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா, அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்தை தான் உட்காரணும்னு கூட அவன் ஆசைப்படல. இவனை நேசித்த நேசம் அவனை தன் தகப்பனுடைய கையிலிருந்து பாதுகாக்கிற அளவுக்கு அவனுக்கு கர்த்தர் இவன் கையிலேயே, அவனுடைய மகன் கையிலே ஃபேவர் கொடுத்திருந்தார். அவன் தகப்பனை பகைத்து இத தாவீதுக்கு ஸ்நேகத்தை காமிச்சான் யோனத்தான். இதான் ஒரு அருமையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். இப்ப தாவீது வந்து புலம்புறான். பாருங்க, தாவீதுக்கு என்னதான் ஒரு இருந்தாலும் மனுஷிகன் ஒன்னு இருக்குது. தொடத்தான்னு சொன்ன இந்த முதல் வசனத்தை பாருங்க, அவன் அப்படியே புலம்புறான். ராமாவுக்கு அடுத்த நாயோத்திலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன, நான் என்ன பண்ண, ஏன் உங்க அப்பா என்ன இப்படி துரத்துறாரு, நான் அவருக்கு என்ன துரோகம் பண்ண, நான் என்ன அக்கிரமம் பண்ண, அவருக்கு விரோதமா நான் என்ன பண்ணுன, ஏன் என்ன இப்படி என்ன கொல்ல ட்ரை பண்றாரு, இவன் புலம்புறான். உடனே யோனத்தான் அவனை கன்சோல் பண்றான், நீ ஒன்னும் பயப்படாதப்பா, இப்படி எல்லாம் நீ கலங்காத, உனக்கு எதுவும் ஆயிடும், நீ ஒன்னு பயப்படாத, ஏதாவது என்ன விஷயமானாலும் எனக்கு தெரியாம ஒண்ணு நடக்காது, அதனால வந்து நியூஸ் வந்துடும், உன்னை எப்படி ட்ராப் பண்ணணும் ட்ரை பண்றான்னு எனக்கு நியூஸ் வந்துடும், உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது, தைரியம் மாதிரி அவனை கன்சோல் பண்ணி பாக்குறான். ஆனால் இந்த தாவீது சொல்றான், நீ என்ன ரொம்ப நேசிக்கிற, அதனால என்னை கொல்லுகிற விஷயம் வந்து நீ என்ன நேசிக்கிறான்னு உங்க அப்பாவுக்கு தெரியும், அதனாலே இந்த விஷயம் உனக்கு தெரிந்தால் நீ கஷ்டப்படுவே சொல்லிட்டு உனக்கு இந்த விஷயத்த மறைச்சிருப்பார், என்ன கொள்றதுக்கு என்னென்ன ட்ரை பண்றாரு விஷயத்தை உனக்கு தெரியாம மறைச்சிருப்பார், ஆகையினாலே உனக்கு தெரியாது என்னுடைய நிலைமை என்ன, என் வாழ்க்கை நிலைமை இப்ப எனக்கு என்னன்னா, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், மரணம் எனக்கு அவ்வளவு க்ளோஸ் தான் வந்துருச்சு, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் தான். அப்ப பாருங்க, அவனுடைய நிலைமை அவ்வளவு தூரம் அவன் மனம் சோர்ந்து போயிட்டான். அந்த இடத்துல அவன் சொல்றான், மரணத்திற்கும் எனக்கும் ஓரடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அவன் என்னதான் கன்சோல் பண்ணாலும், யோனத்தான் கன்சோல் பண்ண பார்த்தாலும் இவனால் ஆறுதல் அடைய முடியல. ஏன்னா அவனுடைய நிலைமை அந்த மாதிரி துரத்து துரத்து துரத்தப்படுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது, அவன் வாழ்க்கையில் அவன் ஒரு பக்கத்தில் அவனுக்கு ஆதரவாக கொஞ்ச பேர் தாவீதோடு சேர்ந்து கொண்டாங்க. ஏன்னா அவன் அந்த இடத்துல ஒரு பெரிய யுத்தத்திலே கோலியாத்தை ஜெயித்திருக்கிறான். அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது பெலிஸ்தர்களை கொண்டிருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது தாவீதோடு ஒரு சின்ன ஒரு கூட்டம் இருந்தது. இப்போ நடக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, சவுல் தன்னுடைய பொறுப்பை மறந்துட்டான். சவுல் எதுக்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இஸ்ரவேலை ஆளும்படிக்கு, அதுக்குதான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா சவுலுடைய நோக்கம் எல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலை ஆளுவது அவனுடைய எண்ணமாகவே இல்லை. அவனுடைய நோக்கம் ஃபுல்லா தாவீதை க்ளோஸ் பண்ணணும். அரசாட்சி செய்ய வேண்டியவன் அரசாட்சி செய்யவில்லை, தேசத்தை விசாரிக்க வேண்டியவன் தேசத்தை விசாரிக்கல, தன்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் தள்ளி வைத்து விட்டு அவனுடைய ஒரே போக்கஸ் தாவீத கொல்லணும். எவ்வளவு தூரம் அவன் மிஸ்கைட் ஆயிட்டான் பாருங்க. அவனுக்குள் அந்த பொறாமை வந்தது, அசுத்தாவி அவனை நிரப்பினது. இப்ப அவனுடைய பொறுப்பை கூட அவன் மறந்துட்டான். தான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் மறந்துட்டான். தன்மேல் கர்த்தர் தன்னை வைத்திருக்கிற ஸ்தானம் என்ன, தன்னை ராஜாவை வச்சிருக்கிறார், ராஜீவானம் பண்ணணும், அதை மறந்துட்டான். ஜனங்களை விசாரிக்கணும், அதை மறந்துட்டான். அவனுடைய நோக்கம் எல்லாம் எப்படியாயினும் தாவீதை கொன்று போடணும், இது ஒண்ணுதான் அவனுக்கு நோக்கமா இருந்ததே தவிர வேறு எதுவுமே அவனுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. அவன் மைண்ட் ஃபுல்லா அதுவே நிறைஞ்சிருக்குது. எப்படி அவனை க்ளோஸ் பண்ணலாம், எப்படி அவனை கொல்லலாம், இதே யோசிக்கிறான், இதையே பிளான் பண்றான், இதுவே செஞ்சிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது தேசத்தை அவன் கவனிக்கல, தேசத்துக்கு விரோதமா யுத்தம் நடக்கிறது கூட அவனுக்கு தெரியல. ஏன்னா அவனுடைய கவனம் ஃபுல்லா தாவீது ஒரு ஆள் மனதா இருக்குது, தேசத்தில் என்ன நடக்குதுன்னு கூட அவனால கவனிக்க முடியல, அப்படி போயிடுச்சு. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 18 அதிகாரத்தில் ஒரு யுத்தம் அந்த இடத்துல ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. 12 வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான்.
சரி, போதும், இப்ப கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல இவனை ஒரு காரியத்தை கவனிக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில் இவனை இப்படி ஆண்டவர் பாதுகாத்தார், இதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு வந்து இந்த தேசத்துல நடக்கிற சவுல் வந்து இப்படி போக்கஸ், அவனுடைய போக்கஸ் ஃபுல்லா தாவீது மேல வந்துருச்சு. ஆனா தாவீதோடு ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தலைப்பு வசனத்தை நம்ம வாசிச்சோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், அதுக்கு காரணம் பார்த்தோம், 5 விதத்துல பார்த்தோம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவன் நடந்ததற்கு 5 சம்பவத்தை பார்த்து 5 முறை மரணம் அவனுக்கு பக்கத்துல வந்துட்டே இருந்துச்சு. அந்த 5 முறையும் மரணத்துக்கும் அவனுக்கு 1 அடி தூரம் தப்பிச்சுட்டே வந்தான். இப்ப அவன் என்ன சொன்னான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு, பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? 2 ரீசன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். 2வது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 2 காரியம். மரண இருளின் பள்ளத்தாக்கு அவனுக்கு பக்கத்தில் இருக்குது, 1 அடி தூரத்தில் இருக்குது. அந்த தாவீது அந்த வசனத்தில் சொல்றத காரியத்தை கவனிக்கணும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாம் பொல்லாப்புக்கு பயப்படே. நம்ம லைஃப்ல பிசாசு எத்தனை டிராப் கொண்டு வந்தாலும், நம்மளை கவிழ்க்க நினைச்சாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2 விஷயம் நமக்கு இருக்குது. என்னன்னா, 1, தேவரீர் என்னோடு இருக்கிறீர், நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் அவர் பாதுகாக்கிறதுக்கு. 2வது, அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும், நம்மளை கைட் பண்ணும். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த சங்கீதத்தில் அவன் எழுதுனதுக்கு இப்ப உங்களுக்கு நான் ப்ரூஃப் காட்டுறேன். உங்களுக்கு ஆண்டவர் அவன் எந்த அளவுக்கு அனுபவத்தோடு இந்த வார்த்தைகளை எழுதியிருப்பான். இப்ப வாசிக்க, மறுபடியும் 18 அதிகாரத்தில் 12 வசனத்தை வாசிக்கிறான்.
கர்த்தர் தாவீதோடே இருக்கிறார் என்றும்,
கர்த்தர் தாவீதோடே இருக்கிறார் என்றும்,
தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து.
போதும், கர்த்தர் தாவீதோடே இருக்கிறார் அப்படின்னு என்ன செஞ்சானா, சவுல் கண்டு பயந்தானா. அடுத்ததாக 2வது தடவை 14 வசனத்தை வாசிக்கலாம்.
தாவீது தன் செய்கைகளில் எல்லாம்
புத்திமானாய் நடந்தான்.
கர்த்தர் அவனோட கூட இருந்தார்.
இங்கே பார்க்கும் பொழுது அடுத்தபடியாக கர்த்தர் அவனோட கூட இருந்தார். முதலாவது 12 வசனத்துல பார்க்கும்போது இதை சவுல் அறிக்கையிடுறான். 14 வசனத்துல கர்த்தரே இங்கு சாட்சி கொடுக்கிறார், அவன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இதுதான் நமக்கு முக்கியம். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு நம்மை தொடவே முடியாது. அடுத்தது அதே 18 அதிகாரத்தில் 28-29 2 வசனங்களை வாசிக்கலாம்.
கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவளை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான்.
உயிரோடு இருந்த நாள் ஃபுல்லா தாவீதுக்கு சத்துருவா இருந்தானாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார்ன்ற ஒரே காரணத்துக்காக. இவன் அவனை கொல்றதுக்கு நினைச்சதுக்கு ஒரு காரணம் பயம். ஐயோ, அவனோடு கர்த்தர் இருக்கிறார், நம்ம அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. இன்றைக்கு பிசாசு நமக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்வதற்கு, அது நீ நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உள்நோக்கத்தை நம்ம காட்டணும். இந்த வசனம் எல்லாம் ரொம்ப அழகான ரெவலேஷன் இருக்குது, இதெல்லாம் ஆழமான ரகசியங்கள் அடங்கி இருக்குது. பிசாசு இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிறதும் செயல்படுவதற்கு காரணம் என்னன்னா, ஒரு தேவ பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டு பயந்து போய் அவங்களை ஏதாவது பண்ணி அவங்கள க்ளோஸ் பண்ணணும் பயப்படும். புரியுதுங்களா? இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றேன். இன்னைக்கு நல்ல விதத்தில் ஆண்டவருக்காய் பிரகாசித்தவர்கள், ஒரு காலத்தில் பிரகாசித்தவர்கள் ஒரு சிலர் அப்படியே கவிழ்ந்து போகிறதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், குறிப்பா ஊழிய செய்யறவங்களும் எல்லாம் தெரியணும், விசுவாசிகளும் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் புரியணும். நம்ம லைஃப் வந்து பிசாசு என்னைக்குமே ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அது பிசாசு அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டாண்டர்ட் என்னங்கிறத பார்த்து அனலைஸ் பண்ணும். ஒருத்தருடைய காரியம் என்ன, இவன் ஆண்டவரோடு எந்த லெவல்ல இருக்கிறான், இவனுக்கும் ஆண்டவருக்கும் என்ன உறவு இருக்கிறது, இவன் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமானவரா இருக்கிறான், இவனோடு ஆண்டவர் எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறாரு, இத பிசாசு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிசாசுக்கு என்னைக்குமே ஒண்ணு நல்லா தெரியணும், கேர்லெஸ்ஸா, அதாவது அவிசுவாசி பத்தி பிசாசு கேரே பண்ணாது, அப்படிப்பட்ட மனுஷனை பத்தி கேரே பண்ணாது. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டான், ஆனா அவன் வந்து ஒரு நிர்வசாரமா இருக்கிறான், என்னமோ நானும் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு ஒரு வாழ்க்கை நடத்தி இருக்கிறான்னு வச்சுங்க. அவனா அவருக்கு பிசாசுக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அவனை வந்து ஒண்ணும் பண்ணாது, சரி நீ அப்படியே இருப்பா நல்லது, நீ எப்படினாலும் ஒரு நாள் என்கிட்ட தான் வருவேன் அப்படின்னு அவன் அவங்களை டச் பண்ண மாட்டான். இன்னைக்கு நீ இப்படியே அப்படியே வாழ்ந்துட்டு ஒரு நாள் கிட்ட தான் வரப்போ ரெடி கவலைப்படாதுன்னு சொல்ல அவனை ஒண்ணுமே பண்ண மாட்டான். அது அப்படியே மெயின்டைன் பண்ண விட்டுருவான். அப்படியே இந்த லைஃப் இப்படியே இந்த லைஃப் அப்படி லீட் பண்ண, நம்ம சர்ச்சுக்கு மட்டும் போய்க்கோ வந்துக்கோ, உங்க லைஃப் அப்படியே மெயின்டைன் பண்ண அப்படியே அப்படின்னு விட்டுருவான். அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஆனால் ஒரு தேவ பிள்ளை கொஞ்சம் சின்சியரா கர்த்தரை தேடுறான், உண்மையா இருக்கிறான், நேர்மையா இருக்கிறான், பரிசுத்தமா இருக்கிறான், வைராக்கியமா இருக்கிறான், ஜெபிக்கிறான், இவன் கர்த்தரோடு கூட இருக்கிறான் அப்படின்னு பார்த்த உடனே அவன் மேலதான் அவன் ஃபோக்கஸ் வரும். இவன் ஒரு டேஞ்சரான மனுஷனா இருக்கிறானே, இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, இவனை விட்டு வைக்க கூடாது. பிசாசுடைய கண் யார் மேல பதியும்னா, எவன் ஒருவன் ஆண்டவரை சின்சியரா தேடுறானோ, எவன் ஒருவன் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறானோ, எவன் ஒருவன் கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் நிற்கிறானோ, எவன் ஒருவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் நிற்கிறானோ, அவன் தான் பிசாசுடைய டார்கெட்ல இருப்பான். அவர் தான் பார்ப்பான், இவன் ரொம்ப ஜெபிக்கிறான், இவன் பரிசுத்தமா நிற்கிறான், இவன் நம்ம லைன்ல ரொம்ப கிராஸ் ஆகிறான், நம்ம ஆட்கள் எல்லாம் இழுக்கிறான், இவன் ரொம்ப ஜெபிக்கிறான். இவனை விட்டு வச்சோம்னா டேஞ்சர், இவனை விட்டு வச்சா நம்ம ஆட்கள் எல்லாம் கொண்டு போயிடுவான், இவனை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும். அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நெருங்கி வர்றதுக்கு இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்னடாது வம்பு, அப்படியே வாழ்ந்துட்டு ஓடி போயிடலாம், எதுக்கு அவன் போக்கஸ்ல நம்ம வந்து பயப்படாதீங்க. அவன் போக்கஸ்ல இருக்கிறது தான் கிரேட். நம்ம ஆண்டவருக்கும் விஐபியா இருக்கணும், பிசாசுக்கு நம்ம விஐபியா இருக்கணும். ஆமேன். ஆண்டவருக்கு மட்டுமல்ல பிசாசுக்கு நம்ம விஐபியா இருக்கணும், அவனுடைய ஃபோக்கஸ்ல நம்ம இருக்கணும். அவன் நம்மளும் எவ்வளவுமே நம்மளை பார்த்து ஐயோ இவன் டேஞ்சரான ஆளாச்சே அப்படின்னு நம்மளை பார்த்து அவன் நடுங்கிட்டு இருக்கணும், அவனை நம்ம நடுங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க இந்த தாவீதுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா இதுதான் நடக்குது. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இவன் சின்சியரா வந்ததுனாலதான் இவனை பிசாசு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்குது, இவனை எப்படி க்ளோஸ் பண்ணலான்னு. பைபிளுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. இப்ப பாருங்க யோபுவின் புத்தகத்தை நீங்க படிச்சது நல்லா தெரியும், படிக்கணும், ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், தெரியும், உங்களுக்கு தெரிய விஷயம்தான். அவன் இருந்த காலத்தில் அவனை போல சிறந்த மனுஷன் பூமியில ஒருத்தருமே இல்லை. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனமாயிருந்தான், பூமியிலே அவனை போல ஒருவனுமே இல்லைன்னாரு. அப்படி இருக்கும்பொழுது சாத்தான் பூமி எங்கும் சுத்தி திரிச்சிட்டு வரான். ஆண்டவர் கரெக்டா தெரியும், ஆண்டவர் கரெக்டா கேட்கிறார் அவனை பார்த்து. பிசாசு வந்தது யோப பத்தி ஒண்ணுமே பேசல, நீ எங்கிருந்து வருகிறாய்னாரு. சுத்தி திரிச்சு வந்து அவருடைய சமூகத்துல வந்து நின்னான், எங்கிருந்து வரேன்னாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி, நான் பூமி எங்கிருந்து சுத்தி திரிந்து வருகிறேன். அடுத்த கேள்வி கர்த்தர் ஷார்ப்பா கேட்டாரு, ஒரே ஷார்ப்பா ஒரே வார்த்தை கேட்டாரு, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் சுத்தனா, சுத்தி பார்த்தானா இவன் கண்ணில் யார் ஸ்பெஷலா பட்டிருப்பான்னு அவருக்கு தெரியும். கரெக்டா அக்யூரேட்டா கேட்கிறாரு. முழு உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் யோபுன்ற ஒரு பேர் கர்த்தர் மென்ஷன் பண்ணி கேட்கிறார், என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. ஏன்னா அவருக்கும் தெரியும் இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். இவனுடைய போக்கஸ் யார் மேல இருக்கோ, யாரை டார்கெட் பண்ணுவான், யாரை கவிழ்க்க பார்ப்பான், யாரை வீழ்த்த பார்ப்பான், யார் மேல இவன் கவனம் வைப்பான்றது அவருக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு சொல்றேன், கர்த்தரை நீங்க சின்சியராய் தேடும் பொழுது பிசாசுடைய போக்கஸ் உங்க மேல கண்டிப்பா வரும். நீங்க நல்லா ஜெபிக்கும் பொழுது, நல்ல வேதத்தை வாசிக்கும் பொழுது, நல்ல கர்த்தருக்காய் நிற்கும் போது அந்த போக்கஸ், அவனுடைய போக்கஸ் நம்ம மேல வரும். இதை கண்டு பயந்து இதுக்கு எதுக்கு நம்ம வம்புன்னு பின்னால போகக்கூடாது. இன்னும் நம்ம நெருங்கணும் ஆண்டவரிடத்துல. இதுலதான் சில நிறைய பேர், நிறைய விசுவாசிகள் ஊழியக்காரங்க தப்பு செய்யுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போக்கஸ் வரும்போது இவங்க அதை வந்து கவனிக்கிறது இல்ல. இவங்க வந்து என்ன செய்யறாங்க, இதை மட்டும் தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பக்கத்துல பிசாசு தங்க மேல போக்கஸ்டா இருக்கிறான்றது அவங்க உணர்றது கிடையாது. இவங்க ரொம்ப தன்னுடைய வேலையிலும் தன்னுடைய காலியத்திலும் முழு பசிய பிஸியா போயிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. கடைசியில ஒரு கட்டத்துல வரும்பொழுது அந்த பிசாசு தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்திட்டே இருப்பான், திருப்பி 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 தாக்குதல் நடத்திட்டே இருப்பான். ஏதாவது விதத்துல அவங்கள கீழே தள்ளதுக்கு ஏதாவது ஒரு நபர்கள் அனுப்புவான், ஏதாவது ஒரு பிரச்சனை அனுப்பிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் இவங்க தொடர்ந்து ஆண்டவரோடு இருந்தால் கடைசி வரைக்கும் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஆனா அந்த நேரத்தில் இவங்க கர்த்தரோடு இருக்கிற ஃபெலோஷிப்பை, ஆரம்பத்திலே கொண்டிருக்கிற அந்த ஃபெலோஷிப்பை கடைசி வரைக்கும் ஜாக்கிரதையா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து கர்த்தர் மேல ரொம்ப போக்கஸ்ட் ஆயிட்டீங்கனாலே, கர்த்தரை நம்ம க்ளோஸா நீங்க நெருங்கி வந்துட்டீங்கனாலே இவனுடைய போக்கஸ் வந்துருச்சு. இவன் எப்ப பாக்குற, என்ன பாக்குறன்னா, எப்ப இவன் கர்த்தரோடு இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொஞ்சம் இறங்குறான், அன்னைக்கு இவனை போட்டலான்னு பாத்துட்டு இருப்பான், அன்னைக்கு இவனை கவுக்கலான்னு பாத்துட்டு இருப்பான். இங்கேதான் ஒரு தேவ பிள்ளை கவனமா இருக்கணும். கர்த்தரை நோக்கி முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்க கூடாது. கர்த்தரை நோக்கி முன்வைக்கிற காலை ஒருபோதும் பின்வைக்க கூடாது. அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும். ஆண்டவரோடு இருக்கிற ஃபெலோஷிப்பை மட்டும் ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணணும். நீங்க போக 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 அந்த ஃபெலோஷிப் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு போகணுமே தவிர, வேற எந்த காரியத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தி ஆண்டவரோடு இருக்கிற உறவு கெட்டு போறதுக்கு விட்டுடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பிசாசுக்கு ஒரு பெரிய சவாலா மாறிடுவாங்க. அவன் அன்னையிலிருந்தே போக்கஸ் பண்ணிட்டு இருப்பான், இவன் எப்படி தள்ளலான்னு பார்த்துட்டு இருப்பான். கடைசியில் ஒரு கட்டத்தில் வரும்போது இவங்க தங்களுடைய வேலையில பிஸி ஆயிட்டு கடைசியில் என்ன செய்வாங்க, ஆண்டவரோடு இருக்கிற உறவு கொஞ்சம் அப்படி மிஸ் பண்ணுவாங்க. அங்கதான் அவன் மேற்கொள்ள ஆரம்பிப்பான். நீங்க என்னைக்கு கர்த்தரோய் அறிந்தீர்களோ அந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பிரதானமான காரியம் என்னன்னு ஒன்று உண்டானால், அது ஆண்டவரோடு கூட இருக்கிற நெருக்கமான உறவு மாத்திரம்தான். அதுதான் உங்களுக்கு புரொடக்ஷன். புரியுதா? ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கமான உறவு மட்டும்தான் நமக்கு புரொடக்ஷன். ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு உறவோடு இருக்கிறவனை எத்தனை பிசாசு வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை பிசாசு வந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி அசைக்க முடியாது அவங்க. பாருங்க, சவுல் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான், அஞ்சு தடவை அட்டெம்ப்ட் பண்ணான், அஞ்சுமே ஃபெயிலியர். இவன் ஒரு ராஜா, தாவீது ஒரு சாதாரண மனுஷன், ஒரு ராஜாவா இருந்துட்டு அஞ்சு முறை அட்டெம்ப்ட் பண்ணி அஞ்சு தடவை ஃபெயிலியர். இதுக்கு என்ன ரீசன்? கர்த்தர் தாவீதோடு இருந்தார், இதுதான் ஒரே காரணம். ஆண்டவர் நம்ம கூட இருந்துட்டார்னா எதுவும் நம்மளை ஒன்னும் பண்ண முடியாது. எத்தனை முறை பிசாஸ் அட்டெம்ப்ட் பண்ணாலும் நம்மளை அசைக்க முடியாது. இதுதான் ரகசியம். அதனால இந்த உலகத்தில் உங்களுக்கு எது இருக்கிறதோ இல்லையோ, நீங்க எல்லாத்துக்கும் நடுவில் எவ்வளவு பிஸியான ஒரு ஆளா இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷனை மட்டும் ஜாக்கிரதையா கீப் அப் பண்ணு. அது ஒண்ணு நீங்க நின்றுட்டீங்கன்னா உங்களை யாராலும் அசைக்க முடியாது. இத ரகசியம். சரி, இப்ப பார்த்தோம் ஒவ்வொரு இடத்துலயுமே ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், தாவீது ஆண்டவரோடு ஃபெலோஷிப்ல இருக்கிறான். சவுல் பாத்தீங்கன்னா கர்த்தரோடு ஃபெலோஷிப்பும் இல்லை ஒரு பக்கத்துல, அடுத்த பக்கத்துல தன்னுடைய கடமையும் செய்யல, அரசாங்கத்தையும் கவனிக்கல, ராஜீவ் பாரதியும் கவனிக்கல, டோட்டல் ஃபெயிலியர். அவன் இவன் கர்த்தரோடு கரெக்டா இருக்கிறான் தாவீது, இவன் டோட்டலா தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இவனுக்கு இல்ல, அடுத்த பக்கத்துல தன்னுடைய கடமையும் கூட அவன் செய்யல. இந்த சந்தர்ப்பத்தில் தேசத்தில் ஒரு பிரச்சனை வருது. இதுதான், இது ராஜாவுக்கே தெரியல, ஆனா தாவீதுக்கு தெரியுது. என்ன நடக்குது பாருங்க, 23 அதிகாரத்துக்கு வருங்க, முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம்.
இதோ
கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி
களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது.
தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது, யாருக்கு அறிவிக்கப்படும்? நியாயமா சவுலுக்கு அறிவிக்கப்படணும், அவன் தான் ராஜா. பெலிஸ்தியர்கள் இப்ப யுத்தத்துக்கு வந்து கேகிலா அப்படின்ற ஒரு பட்டணத்தினர் வந்து அங்க இருக்கிற களஞ்சியங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி தாவீதுக்கல்ல, ராஜாவாகிய சவுலுக்கு போயிருக்கணும். அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது சவுல் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அவன்தான் இந்த இடத்துல அந்த பாதுகாப்பு கொடுத்து தன் தேசத்தை காப்பாத்தி இருக்கணும். பெலிஸ்தியர்களை விரட்டி அடிக்கிறதுக்கு சவுல் தான் இறங்கி போயிருக்கணும். ஆனா செய்தி இப்ப எங்க வந்துச்சு பாருங்க, சவுலுக்கு போல. ஏன்னா அவனுக்கு அவன் கவனம் அதுல இல்ல, ஒருவேளை கொண்டு வந்திருப்பாங்க, அதை அவன் கேரே பண்ணல. இப்ப இந்த செய்தி யாருக்கு கர்த்தர் கொண்டு வரார்னு பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு கொண்டு வரார். அப்புறம் பாப்போம்.
அப்பொழுது தாவீது,
நான் போய்
அந்த பெலிஸ்தரை முறி அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு
கர்த்தர்
நீ போ
பெலிஸ்தரை முறியடித்து
கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று
தாவீதுக்கு சொன்னார்.
ஆனாலும் தாவீதின் மனுஷர்
அவனை நோக்கி
இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே
பயப்படுகிறோம்.
நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகள் எதிர்க்கிறதற்கு
கேகிலாவுக்கு போனால்
எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது
திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது
கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக நீ எழும்பி கேகிலாவுக்கு போ நான் பெலிஸ்தியர் உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார்.
அப்பொழுது
தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு
கேகிலாவுக்கு போய்
பெலிஸ்தரோடு
யுத்தம் பண்ணி
அவர்களில்
அநேகம் பேரை வெட்டி
அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போனான்.
அவர்களில் அநேகரை ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போனான்.
இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான்.
இந்த வேலையை சவுல் செஞ்சிருக்கணும். அவன் தான் ராஜா. ஆனால் இப்பொழுது கேகிலான்ற ஒரு பட்டணத்துக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் வந்து அதை கொள்ளையடிக்கிறாங்கிற செய்தி தாவீதுக்கு வந்த உடனே இவன் ராஜாவா இல்லாட்டி கூட அந்த பட்டணத்தை காப்பாற்றணும்ன்ற ஒரு பாரம் அவனுக்கு இருக்குது. பாருங்க எவ்வளவு ஒரு உத்தமமானது. உடனே கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற ஆண்டவரே, இந்த மாதிரி பெலிஸ்தியர்கள் வந்து கேகிலா பட்டணத்தை கொள்ளையடிக்கிறாங்களே ஆண்டவரே, நான் போய் யுத்தம் பண்ணட்டுமா? சவுல் அதை செய்யல. நான் போய் யுத்தம் பண்ணட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, போ, நீ போய் யுத்தம் பண்ணு, நான் அதை ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் உடனே ரிப்ளை கொடுக்கிறார் அவனுக்கு. ஏன்னா அவன் கர்த்தரோடு இருக்கிறான். கர்த்தர் அவனோடு இருக்கிறதெல்லாம் டக்கு டக்கு ரிப்ளை கிடைக்குது, போ நான் கொடுப்பேன். ஆனா தாவீதோடு இருக்கிறவங்க எல்லாம் பயம். இந்த யூதயாவில் இருக்கும் பொழுதே சவுலே நம்ம இப்படி வேட்டையாடிட்டு இருக்கிறான், இங்கே நமக்கு பயமா இருக்குது. இந்த சூழ்நிலையில போய் எந்த பெலிஸ்தரோடு வேற போய் மோதணுமா? நமக்கே உயிருக்கு ஆபத்து, இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதுல போய் இந்த பெலிஸ்தர்கிட்ட வேற மோதணுமா அப்படின்னு அவங்க பின்வாங்கறாங்க. தாவீதோடு இருக்கிற ஜனங்கள்லாம் சோர்ந்து போய் பின்வாங்கறாங்க, பயப்படுறாங்க, தாவீதே டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஆனா தாவீது ஃபேமா இருக்கிறான். நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக பிசாசு எழுப்பி வந்து செயல்படும் போது நம்ம எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? இதுதான் காரியம். இது நீங்க நல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். இதுல தேசத்து ராஜா தன் கடமையை செய்ய தவறிவிட்டான். ஆனால் கர்த்தரோடு இருக்கிறவனோ அந்த கடமையை செய்யலாம். இன்னைக்கு நம்முடைய தேசத்தின் ராஜாக்கள், மோடி முதற்கொண்டு பிரைம் மினிஸ்டர் இருந்து ஒவ்வொருத்தரும் தேசத்தை காப்பாற்றுகிற கடமையை செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தரோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் தான் அந்த பொறுப்பை எடுக்கணும். ஆமென். புரியுதா? அவங்க செய்ய முடியாது, அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய போக்கஸ் வேற இடத்துல இருக்குது. ஆனால் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவனை வைக்கிறார். இப்ப பாருங்க, அந்த இடத்துல நடக்கிற பிரச்சனையை கூட கர்த்தர் சவுலுக்கு கூட அறிவிக்காமல் தாவீதுக்கு கொண்டு வரார். பாருங்க, அப்ப தேசத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியத்துல ஒரு போஸ்ட்ல ஒருத்தர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா சர்வத்தையும் அரசாளுகிற தேவன் அதை ஆளுகை செய்கிறதற்கு தேவ பிள்ளைகள் இடத்துல தான் காரியங்களை ஒப்புக் கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு பெரிய ரகசியம். இது மோடி ஒரு போஸ்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கலாம், பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் யாருகிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாரு? அவங்க கிட்ட கிடையாது. ஜெபிக்கிற, கர்த்தரோடு இருக்கிற, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற, அவர் பட்சத்தில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்தி அவங்க மூலமாகத்தான் கர்த்தர் தேசத்திலே காரியங்களை நடத்துவார். இது ஒரு பெரிய ரகசியம். சவுல் ஒரு டம்மி போஸ்ட்ல கர்த்தர் வச்சிட்டாரு. அவன் ராஜாதான், ஆனா ஒரு போஸ்ட்ல தான் இருக்கிறான். ஆனா யுத்தம் வரும்பொழுது அந்த காரியத்தை ஆண்டவர் தாவீதுக்கு தான் சொல்றாரே தவிர அதை சவுலுக்கு கூட கொண்டு போல. தாவீது ஜெபிக்கிறான், அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறாரு. நான் போட்டுமா? இது வேலையே கிடையாது, இது வேலையே கிடையாது. ஆனா அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவர் போ, நான் ஒப்பு கொடுப்பேன். அவன் கூட இருக்கிறவங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க. திருப்பி விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் போட்டுமா? போ, நான் ஒப்பு கொடுப்பேன். திருப்பி கர்த்தர் நடத்துறாரு. அதே போல போனான், போய் அடிச்சான், அந்த பிலிஸ்தீனில் விரட்டி அடிச்சான், அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டான். ஆனா தாவீது ரொம்ப பரிதாபமான மனுஷன். இதெல்லாம் நடந்த பிறகு நடக்கிற காரியம் தொடர்ந்து படிங்க. 12 வசனத்திலிருந்து 14 வசனத்திலிருந்து
தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி,
இல்ல சாரி, 6 வசனத்திலிருந்து
அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவிலே இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி
தாவீதையும்
அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படி
அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு
கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்துக்கு அழைப்பித்தான்.
என்ன கொடுமை பாருங்க. இந்த இடத்துல இந்த தாவீது கேகிலாவுக்கு வந்திருக்கிறான். எதுக்கு? அந்த ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக. பெலிஸ்தீரை விரட்டி அடிச்சான், ஜெயிச்சான். சவுலுடைய ஆட்கள் தாவீத ட்ரேஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப சொல்லிட்டாங்க கேகிலாவுக்கு தாவீது வந்திருக்கிறான். உடனே நியூஸ் போயிடுச்சு. கேகிலாண்ட பட்டணம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அரணான பட்டணம், எல்லாம் காம்பவுண்ட் வால் போட்டு சிங்கிள் கேட். இந்த கேட்ல உள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டா தப்பிச்சு போக முடியாது. அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வெளியில் யாரும் போக முடியாது. அது அந்த பட்டணத்தின் அமைப்பு அப்படி, அரணான ஒரு பட்டணம். இப்ப தாவீது இந்த கேகிலாக்குள்ள வந்துட்டான்னு ஒரு நியூஸ் கிடைச்ச உடனே சவுலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓ, உள்ள போய் டிராப்ல மாட்டிட்டான், இவனை போய் அப்படியே போய் இந்த கேகிலால பிடிச்சு க்ளோஸ் பண்ணிடலாம், இவன் நீங்க தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா மனுஷரையும் ஆயத்தப்படுத்திட்டு போனானா, எல்லா ஜனத்தையும் யுத்தத்துக்கு அழைச்சானா. எப்படி இருக்குது பாருங்க, ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு, ஒரு தாவீத கொள்றதுக்கு எல்லாரையும் யுத்தத்துக்கு கூட்டிட்டு போறானா. கேகிலால வந்துட்டா மாட்டிட்டான், இவன் இதுல வெளியில போக முடியாது, இவன் அங்கேயே பிடிச்சிடலாம் அப்படின்னு. இந்த காரியம் பாத்தீங்கன்னா ஆண்டவரும் விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல. தொடர்ந்து படிங்க.
தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது,
தாவீதுக்கு கர்த்தர் அறிய வைக்கிறார். அப்புறம்
ஆசரேனாகிய அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான்.
ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான்.
அப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே,
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே,
சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர்
அவன் வருவான் என்றார். இப்ப பாருங்க, தாவீதுக்கு இந்த நியூஸ் வருது. வந்த உடனே ஆசாரியனாகி அபித்தாரை அழைத்து ஏபோத்தை வச்சு விசாரிக்கிறான். இந்த நேரத்தில் ஆண்டவரே, சவுலுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிச்சு, நான் இங்க வந்திருக்கிற நியூஸ் தெரிஞ்சிருச்சு, என்ன பிடிக்க வருவானா அப்படின்னு கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான். கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும, இந்த கேகிலா பட்டணத்து ஜனங்களுக்கு இவன் உதவி செய்து இப்ப அந்த இடத்துல வந்திருக்கிறான். தாவி, இந்த சவுல் வந்து தாவீதை அடிக்கிறதற்கு என்ன வேணாலும் செய்வான். இப்ப எல்லாம் படிக்க டைம் ஆயிடுச்சு. நீங்க 22 அதிகாரத்தில் கடைசி பகுதி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தாவீது வந்து ஆசாரியருடைய பட்டணத்துல வந்து தங்கியிருப்பான். அந்த பட்டணத்துக்கு வருவான், வந்துட்டு கோலியாத்தோடைய பட்டயத்தை வாங்கிட்டு போவான். இது நீங்க 22 அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா படிச்சா தெரியும். இப்ப நான் படிக்க டைம் இல்ல. இந்த செய்தி தாவீதுக்கு வந்த உடனே, சவுலுக்கு வந்த உடனே, சவுல் அந்த பட்டணத்துக்கு வருவான், ஆசாரியருடைய பட்டணத்துக்கு வருவான். தாவீது வந்தானா? அப்ப ஆசாரியனை கேட்கும் போது, வந்துட்டு போனார், பட்டயத்தை மட்டும் கொடுத்தேன். நியூஸ் தெரிஞ்ச உடனே அந்த பட்டணத்தில் 85 கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் இருப்பாங்க. இந்த தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தோவேக்குன்ற ஒரு மனுஷனை எழும்பு வர பண்ணி 18 இருக்கும் அந்த ஆசாரியர்களை பாருங்க. 18 மட்டும் படியுமா? 22-18.
அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான்.
85 ஆசாரியர்களை கொண்டு போட்டான். எதுக்கு? தாவீதை ஏத்துக்கிட்டாங்கன்னு ஒரே காரணத்துக்காக. தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக ஆசாரியர்கள் என்றும் பார்க்காம 85 இன்னசென்ட் ஆசாரியர்களை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட 85 ஆசாரியர்களை கொண்டு போட்டிருக்கான். எவ்வளவு தூரம் ஒரு வெறியா இருக்கிறவாங்க தாவீதை கொல்றதுக்கு. அவனுக்கு யாராவது ப்ரொடெக்ஷன் கொடுத்தா க்ளோஸ், அந்த பட்டணத்தை அழிச்சிருவான். இப்ப இந்த கேகிலாவுக்கு வந்திருக்கிறான், அந்த பட்டணத்துக்குள்ள வந்திருக்கிறான், அந்த பட்டணங்களுக்காக யுத்தம் பண்ணிருக்கிறான். இந்த செய்தி சவுலுக்கு போயிடுச்சு, தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப தாவீது பயப்படுறான், இந்த கேகிலாவுக்கு சவுல் வருவானோ, வந்து இந்த பட்டணத்தை அடிப்பானோ, எனக்காக அன்னைக்கு 85 பேரை கொண்டு போட்டான், இப்ப இந்த பட்டணத்தை அடிப்பானோ, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். கர்த்தருடனே சொல்லுகிறார், அவன் வருவான் கண்டிப்பா. இந்த கேகலா கொண்டு தேடி அவன் வருவான். கர்த்தர் கிளீனா கொடுக்கிறாரு, வருவான். அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. கொடுமையானது.
என்னையும்
என் மனுஷரையும்
சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று
தாவீது கேட்டதற்கு கர்த்தர்
ஒப்புக் கொடுப்பார்கள் என்றார்.
என்ன கொடுமை இல்ல, ஒப்புக் கொடுப்பார்கள் என்றார். எந்த பட்டணத்துக்காக இவன் தன் உயிரையும் பணையம் வைத்து யுத்தம் பண்ணி அந்த ஜனங்களை காப்பாத்தினானோ, இவன் நினைக்கிறான் இந்த ஜனங்களுக்காக நம்ம யுத்தம் பண்ணி இவங்களை பாதுகாப்பு கொடுத்து இவங்களுக்கு நம்ம நன்மை செஞ்சோம், இவங்க நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க நினைச்சான். ஆனா கர்த்தரை விசாரிக்கும் போது கர்த்தர் அவங்களுடைய மைண்ட் சொல்றாரு, ஒப்பு கொடுப்பாங்க. இந்த ஜனங்கள் நன்றி கேட்ட ஜனங்கள், நீ இவங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்த, இவங்களுக்காக நீ யுத்தம் பண்ண, இவங்களை காப்பாத்தின, இவங்களுடைய தானியத்தை கொள்ளையடிச்ச போது நீ அதை மீட்டு கொடுத்த. ஆனா இவங்க நன்றி கேட்ட ஜனங்கள், உன்னை சவுல்கிட்ட ஒப்பு கொடுத்துருவாங்க. கர்த்தர் அந்த ஜனங்களுடைய மைண்டை ரிவீல் பண்றார். இந்த இடத்துல உனக்கு ஆபத்து இருக்குது, தொடர்ந்து படிப்போம்.
ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகி அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுவதை நிறுத்திவிட்டான். தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை.
இது அருமையான காரியம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரம் அவன் பிரயாசப்பட்டும் அவனை அவன் கையிலே கர்த்தர் ஒப்புக் கொடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு அவன் தேடுறான். ஆனாலும் இவனை கர்த்தர் ஒரு அரணான இடத்துக்கு கொண்டு போயிட்டார். கர்த்தர் அவன் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் தான் அவனை பாதுகாத்தார். 5 முறை அவனை டைரக்டா அட்டாக் பண்ணும் போதும் கொலைவெறியோடு தாக்குதல் நடத்தியும் ஒப்பு கொடுக்கல. பெலிஸ்தீர் கையில் விடுவான் என்று சொல்லி அங்க தள்ளிவிட்ட போதும் அங்கேயும் அவனை ஒப்பு கொடுக்கல. அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது இங்கே இந்த கேகிர பட்டணத்தார் இவனை ஒப்பு கொடுப்பார்கள், இவனை தாவீதை கொண்டு போய் சவுல்களை ஒப்பு கொடுப்பார்கள் அவன் புரிந்து கொண்டான். இந்த இடத்திலையும் கர்த்தர் கேகிலாவின் ஜனங்களுடைய கைகளுக்கும் சவுல் கைக்கும் எல்லாத்துக்கும் தப்புவித்து அவனை அரணான பட்டணத்துக்கு கொண்டு போயிட்டார். கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவனை சவுல் கையில் ஒப்பு கொடுக்கவே இல்லை. இதனாலதான் தாவீது தைரியமா சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதனால கர்த்தர் கூட இருந்தார். நம்ம வாசம் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அது என்ன தெரியுமா? கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது என்ன தெரியுமா? கைடன்ஸ். ஒரு ஆடு மேய்ப்பன் கோலையும் தடியை வைத்திருக்கிறான். அந்த ஆடு விலகி போகும் பொழுது அதை தட்டி அந்த ஆடு என்ன செய்வான்? நேர் வழியில கைட் பண்ணுவான். அது திசை மாறி போனா தட்டி ஏன் இப்படி போ அப்படின்னு வழி நடத்துவான். அதே போலதான் ஆண்டவர் அவனை நடத்தினார். அவன் தப்பான இடத்துல அந்த கேகிலால போய் இருக்கும் பொழுது அந்த இடத்துல மாட்டிக்குவான் வரும்போது கர்த்தர் கைட் பண்ணாரு, வெளியில போயிடு, சீக்கிரம் வெளியில போயிடு. ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் அவனை கைட் பண்ணார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் அவனை தேற்றியது, கைட் பண்ணார். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் அதாவது அவருடைய கைடன்ஸ் அவனை பாதுகாத்தது, அவனை ஒப்புக் கொடுக்கவே இல்லை. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த வசனத்துக்கு எவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்க, பேக்ரவுண்ட். அதனாலதான் அனுபவத்தோடு அந்த ஒரு வாஸ்தை எழுதுனான். நம்முடைய வாழ்க்கையில சொல்றேன், ஆண்டவர் நம்மை ஒருபோதும் பிசாசின் கையில் ஒப்புக் கொடுப்பதில்லை. ஆண்டவரோடு நாம் நெருங்கி வாழும் பொழுது எத்தனை விதமாக பிசாசு நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் ஒருபோதும் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்க மாட்டார். நம்மளும் தைரியமா சொல்லலாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், Glory to Jesus. தாவீது அனுபவத்தோடு எழுதுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீதின் வாழ்க்கை ஒவ்வொரு நாளிலும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போய்கொண்டிருந்தான். 5 முறை சவுல் அவனை கொல்லுகிறதற்கு முயற்சி செய்தான். நேரடியாய் 2 முறை அவனை குத்தி போடுவதற்கு முயற்சி பண்ணினான். ஒரு முறை அவனை வீட்டிலே போய் குத்தி போடுவதற்கு ஆட்களை அனுப்பினான். ஒரு முறை அவனை பிடித்துக் கொண்டு வரும்படிக்கு போர் வீரர்களை அனுப்பினான். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு தடுத்தார். எந்த முறை அவனை முயற்சி செய்தும் 5 முறையிலும் அவனால் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. ஒவ்வொரு முயற்சியிலும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். கர்த்தர் அவனை பாதுகாத்தார். மரணத்திற்கும் எனக்கும் ஓரடி தூரம் மாத்திரமே இருக்கிறது என்று அவன் சொன்னான். அந்த நிலைமையில் ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். ஆனாலும் அவன் சோர்ந்து போய் தேசத்தை விட்டு வெளியே போகிறான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் நம் கூட இருக்கும் பொழுது பிசாசு நமக்கு விரோதமாய் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அவனுக்கு கிடைப்பது தோல்வி மட்டும்தான். இதுதான் உண்மை. ஆண்டவர் பாதுகாத்தார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சொல்லி கண்டு சவுல் பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவர் கூட இருக்கிறவர் என்ன செய்தார்? தன்னுடைய கோலினாலும் தடியினாலும் அவனை தேற்றினார். அதான் கைடன்ஸ். அவன் கேகிலா பட்டணத்துக்கு வந்த பொழுது அவனை பிடித்து விடலாம் என்று சொல்லி சவுல் ரொம்ப சுலபமா டிராப் பண்ணலாம் நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார், இந்த பட்டணத்து ஜனங்களுக்கு நீ நன்மை செஞ்ச, ஆனால் இவங்க நன்றி கெட்டவங்க, உன்னை சவுல் கையில பிடிச்சு கொடுத்துருவாங்க, முதல்ல பட்டணத்தை விட்டு வெளியில போயிடுன்ட்டார். ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் அவனை கைட் பண்ணி காப்பாத்தினார். அதனாலதான் அவன் சொல்றான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவ பிள்ளையே, பிசாசு கர்த்தரை தாகத்தோடு தேடுகிற ஒவ்வொருவரையும் அவன் நோக்கி பார்க்க, அவங்களை எப்படி ஆகியில் வீழ்த்தலாம் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவர்களை ஒருபோதும் அவன் கையிலே விட்டுக் கொடுக்க மாட்டார். தாவீதை பிடிக்கிறதற்காக சவுல் எத்தனையோ முயற்சிகளை செய்தும் கடைசியா நம்ம வாசிய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. அதுதான் காரியம். பிசாசு நம்மளை ஒன்னும் தொட கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார், விடமாட்டார், விட்டுக் கொடுக்க மாட்டார். நம்மளை கைட் பண்ணுவார், இந்த இடத்துக்கு போகாத, இவங்களோடு பேசாத, இவங்களோட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, இந்த நபர்களுக்கு பின்னால உனக்கு ஆபத்து இருக்கிறது, இந்த நபர்களோடு ஐக்கியம் வைக்காத, இந்த நபர்கள் மூலமாக பிசாசு உன்னை பாவத்தில் விட வைக்கிறதுக்கு தீர்மானம் பண்றான், ஜாக்கிரதையாயிரு, இந்த நபர்கள் மூலமாய் உன் ஆத்மாவுக்கு நஷ்டம் வரும், கேர்ஃபுல் ஆயிரு, இவங்களோட பழகாத. கர்த்தர் கைட் பண்ணுவாரு, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, யார்கிட்ட நெருங்கணும், யார்கிட்ட நெருங்கக்கூடாது, யார்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எல்லாத்தையும் ஆண்டவர் தெளிவா நமக்கு சொல்லி, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். தெய்வ பிள்ளைகள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும், அது போதும், அவர் உங்களை நடத்துவார். ஸ்தோத்திரம் அப்பா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்ற வேத வசனத்தை இன்றைக்கு எங்களுக்கு புரிந்து கொள்ள வைத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்திற்கு பின்பாக இருக்கிற காரியங்களை எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். தாவீது எந்த மனநிலைமையோடு இந்த காரியத்தை எழுதினான் என்பதை எங்களுக்கு நீங்க விளங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இது எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சாட்சியாய் இருப்பதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, ஜெபிக்கிறதும் உம்மோடு கூட நெருங்கி வாழ்கிறதான எங்கள் கையிலே தேசத்தை ஆளுகிற பொறுப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. பதவியில் இருக்கிறவங்க கையில் இல்லப்பா, உம்மோடு இருக்கிற உமது பிள்ளைகளாகி எங்கள் கையிலே கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் ஜெபித்து தேசத்தை ஆளுகை செய்ய முடியும் என்பதற்கு ஆண்டவரே இந்த செய்தியில எங்களுக்கு நீங்க காரியத்தை சொல்லி இருக்கிறீங்க. கர்த்தரைகளை பயன்படுத்துங்க. உம்மோடு இருந்து உமக்காக நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவற்றையும்